அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
எல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். வள்ளுவர் பரிமேலழகர் உள்ள என்னுடைய குருநாதர்களுடைய திருவடிகளை சபையிலே வீட்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அறிஞர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கம். நான்காவது நாளாக திருக்குறளை பரிமேலழகருடைய வழிகாட்டுதலின்படி கற்கிற வாய்ப்பை திருவருக்கு நேற்று சென்ற வகுப்பினுடைய தொடக்கம் பற்றி சொன்னதால் இன்றைக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. ஒரு நூல் என்ன சொல்லுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக எழுதப்படுவதற்கு பாயிரம் அல்லது முன்னுரை என்று பெயர். பழைய காலத்து இலக்கண சூத்திரம் செய்த பெரியவர்கள் சொன்னார்கள், ஆயிரம் முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் அல்லது பருவலன்று என்று ஒரு சூத்திரம் உண்டு. பாகம் பாகமாக எத்தனைதான் நீ எழுதினாலும், ஒரு நூலை எழுதினாலும் பாயிரம் இல்லாவிட்டால் அது ஒரு நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றது அன்று பெரியவர்கள் சொன்ன வரை விளக்கணும். ஆயிரம் முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் இல்லது பணுவலன்று என்று இலக்கண நூலாசிரியர்கள் அன்றே சொன்னார். ஆகவே பாயிரம் கற்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் முதல் வகுப்பிலேயே சொன்னேன், பாயிரம் என்பது நூலாசிரியரை புகழ்கிற விஷயம் இல்லை. இந்த நூலிலே என்ன விஷயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தான் பாயிரம். திருவள்ளுவர் தன்னுடைய குறள் நூலுக்கு பாயிரவியல் என்று ஒரு இயலையே அமைத்து நாலு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். வள்ளுவருக்கு உரை செய்த பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கு புதுமையாக ஒரு பாயிரம் செய்கிறார். அதற்கு உரைப்பாயிரம் என்று பெயர். கடந்த மூன்று வகுப்புகளிலே நாங்கள் அந்த உரைப்பாயிரத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் என்றால் ஏதோ பத்திரிகை தமிழ் தான் தமிழ் என்பது போன்ற ஒரு பயிற்சியிலே வளர்ந்துவிட்ட எங்களுக்கு உரைப்பாயிர தமிழ் சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பக்கம் உள்ள ஒரு விஷயத்தை மூன்று வகுப்புகளாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு விஷயத்தை உட்செலுத்தி செறிவாக்கித்தான் எப்படி திருவள்ளுவர் குரல் செய்தாரோ அந்த நிலையிலே நின்று பரிமேலழகர் அந்த உரைப்பாயிரம் எழுதுகிறார். உரைப்பாயிரத்தின் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த நூலை தான் எப்படி அணுகப் போகிறேன், ஒரு அடிப்படை இல்லாமல் ஒரு வரையறை இல்லாமல் ஒரு நூலுக்குள் புகக்கூடாது. இப்போ ஆயிரம் தத்துவம் படித்து ஆயிரம் நூல்கள் படித்து ஆயிரம் கொள்கையோடு ஒவ்வொருவர் நூலுக்குள்ளே நுழைகிறார். நூலுக்குள்ளே நுழைந்து அவர்கள் செய்கிற வேலை என்னவென்றால் தங்கள் கொள்கையை நூலுக்குள்ளே எடுத்து காட்டுகிறார். இது ஒரு நூலாசிரியனுக்கு செய்கிற துரோகம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நூலாசிரியன் என்ன சொல்ல வந்தான் என்பதை கண்டு சொல்ல வேண்டும். அதுதான் நேர்மையான கல்வி. எனக்கு பிடிக்கிறது என்பதற்காக ஒரு விஷயத்தை அந்த நூலிலே ஏற்றி சொல்வது என்பது தர்மமாகாது. அதான் பாரதி சொன்னான், அன்றையும் சொன்னேன் என்று நினைக்கிறேன், நூல்களை புலவனுடைய நெறிப்படி படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாரதி அதை தெளிவுபட சொல்லுகிறான், அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் என்று ஒரு தொடர் சொல்லுகிறான். ஆயிரம் நூல்கள் படித்திருப்பான், ஆனால் புலவன் என்ன சொல்ல வந்தான் என்பது தெரியாமலே நூலை படித்து முடித்திருப்பான். அது அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை. அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி, ஆகவே ஆழ்ந்திருக்கும் கவியுடம் காண்பதுதான் ஒரு நல்ல உரையாசிரியனுடைய வேலை. திருவள்ளுவர் எப்படி அந்த அறநூலை படைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நூலின் முகப்பிலேயே இந்த உரைப்பாயிரத்தை பரிமேலழகர் செய்கிறார். படிப்படியாக நம்மை கூட்டிக் கொண்டு உள்ளே போகிறார். அதிலே அந்த உரைப்பாயிரத்தினுடைய முதல் பகுதியைத்தான் நாங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்றை பாகத்துக்குள்ளே உரைப்பாயிரம் முடிவடையவில்லை. பரிமளரகரை போல ஒரு நவீன சிந்தனையாளன் இருப்பானா என்பது எனக்கு சந்தேகம்தான். அது அந்த உரைப்பாயிரம் முடிகிற பொழுது அந்த விவரத்தை சொல்லுகிறேன். அப்போ அந்த உரைப்பாயிரத்தை அறத்துப்பால் என்கின்ற பகுதி தான் தொடங்கப் போகிறது. அதிலே கூட பல பேருக்கு குழப்பம் இருக்கிறது. இன்றைய நவீன சிந்தனையாளர்கள் சில பேர் திருக்குறளிலே அறத்துப்பாலை முன்வைத்தது பிழை என்று கருத்து சொல்லுகிறார்கள். ஏனென்று கேட்டால், இளைஞர்களுக்கு அறத்துப்பால் படிக்க கொஞ்சம் போர் அடிக்கும், ஆகவே காமத்துப்பாலை முன்னுக்கு வைத்திருக்க வேண்டும் என்பது சில பேருடைய அபிப்பிராயம். அது நம்ம நம்ம இஷ்டம். அறத்துப்பாலை முன்வைத்ததற்கு காரணத்தை பரிமேலழகர் பின் சொல்லுகிறார். ஏன் அறத்துப்பாலை வைத்து அதற்கு பிறகு பொருட்பாலை வைத்து அதற்கு பிறகு காமத்துப்பால் வைத்ததற்கு ஒரு முறையுண்டு. பழைய காலத்து தமிழர்கள் இந்த வரிசை பிழைப்பது என்பதிலே ரொம்ப, வரிசை பேணுவது என்பதிலே ரொம்ப நுட்பமான ஒரு கடைப்பிடித்து, இன்றைக்கு இந்த வரிசை என்ற சொல்லே எங்களுக்கு பயிற்சியில இருந்து இல்லாமல் போய்விடும். வரிசை என்றால் கியூ, அதுவும் வரிசை என்ற உடனே கியூ என்று சொன்னோடனே எங்களுக்கு சினிமா தியேட்டர்ல போய் நிக்கிறது தான் ஞாபகத்துக்கு வருகிறது. வரிசை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு ஒழுங்கின்படி விஷயத்தை நிலைநிறுத்துவது. ஒரு ஒழுங்கின்படி, அந்த ஒழுங்கு என்ன ஒழுங்கு என்றால், ஒரு சபைக்கு கொஞ்சம் பேர் வருகிறார்கள் என்றால் முன் வரிசை கற்றவர்களுக்கு, அதுக்கு அடுத்தவர்களுக்கு, அதுக்கு அடுத்தவர்களுக்கு, அப்படி வரிசை பண்ண வேண்டும். சமுதாயத்திலே வரிசை அவசியம் என்று நம் பெரியவர்கள் கருதினார்கள். வரிசை இல்லாத சமுதாயத்திலே வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எல்லாரும் சமந்தான், இதெல்லாம் அப்படி பயணப்படாது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு வரிசையை சமுதாயம் பேணினால்தான், ஏன் இவனுக்கு இந்த சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்த்து அந்த முக்கியத்துவத்தை நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு தலைமுறை வளரும். ஒரு சபைக்கு ஒரு நீதியரசர் வருகிறார், ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தவனும் வருகிறான். ரெண்டு பேருக்கும் முன் வரிசையில சீட் போட்டால் அது எப்படி இருக்கும்? இப்ப அது கூட இல்லை. சில நேரத்தில் ஜெயிலுக்கு போய் வந்தவனுக்கு முன் வரிசையில சீட், நீதிபதிக்கு மூன்றாவது வரிசையில சீட், அப்படி போட்டு விடுறார். தமிழர்கள் இதை ஒரு காலமும் ஒத்துக்கொள்வதில்லை. தமிழர்களை பொறுத்தளவிலே வரிசை என்பது ரொம்ப முக்கியம். சங்கப்புலவன் ஒருத்தன் பாடினான், நான் இந்த திருக்குறளையே இதையும் சொல்லி விடுகிறேன், நேரா திருக்குறளுக்கு போகாமல் இப்படி சுத்துறாரே என்று நினைக்கக்கூடாது. இதோடு சேர்ந்து தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதும் நீங்கள் பார்த்து விட வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். இறைவனுடைய அருள் எது அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு இந்த வகுப்பு போகட்டும். 10 வகுப்பு படித்தாலும் இதுதான் படிக்கிற முறை என்று தெரிய வேண்டும். என் குருநாதர்கள் எனக்கு சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சங்கப்புலவன் பாடினான், வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை என்று ஒரு தொடர், சங்கப்பாட்டிலே ஒரு தொடர். ரொம்ப கவலைப்படுகிறான் ஒரு புலவன். அந்த காலத்திலே புலவர்கள் அரசர்களை போய் புகழ்ந்து, செல்வர்களை போய் புகழ்ந்து பாடுவார்கள். அவர்களுடைய வித்தைக்கேற்ப அரசன் பரிசு கொடுப்பான். இது அந்த காலத்து மரபு. புலவர்களை புலமையோடையே வாழ வைத்தார்கள். அப்போ என்றால் புலவர்கள் வேற ஒன்றிலையும் எனக்கு, அவன் புலமையா புலவனாகவே இருக்கட்டும், அவனுக்கு என்ன தேவையோ அதை அரசர் செல்வர்கள் எல்லாம் கொடுப்பார்கள். ஒரு புலவன் கவலைப்பட்டு பாடுகிறான், இந்த அரசனை புகழ்ந்து பாட நான் போகிறேனே, அங்கே இன்னும் 10 புலவர் இருப்பானே, 10 புலவரும் ஆளுக்கு ஒரு பாட்டு கொண்டு வந்திருப்பான். இந்த ராசா தகுதியுள்ள அரசனாக இருந்தால்தான் இந்த பாட்டுகளை கேட்டு பாட்டினுடைய தரம் அறிந்து பரிசு கொடுப்பான். இல்லாட்டி ஆளுக்கு 50 காசு கொடுத்து விடு என்றால் ரொம்ப பெரிய பாட்டு பாடினவனும் ஒன்றுதான், ஒன்றும் பாடாதவனும் ஒன்று என்று ஆகிவிடும். அப்போது பரிசு கொடுக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? தரம் அறிந்து, இவன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கிறது, இவனுக்கு 1000 பொற்காசு கொடு, இவனுக்கு 500 கொடு, இப்படி என் தரம் அறிந்து இந்த அரசன் எனக்கு பரிசு தருவானா, இல்லாவிட்டால் எல்லாருக்கும் சமமாக என்னையும் வரிசையிலே நிற்க வைத்து தந்து விடுவானா என்று ஒரு புலவன் கவலைப்பட்டு பாடுவதை சங்கப்பாடல் பதிவு செய்கிறது. வரிசைக்கிறங்கும் பரிசில் வாழ்க்கை என்று பெயர். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், திருக்குறளிலே பல இடங்களிலே திருவள்ளுவர் இந்த வரிசை பேணி விஷயம் வைத்திருப்பார். அது நான் அங்கங்க வர்ற பொழுது சொல்லுகிறேன், இப்ப இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வரிசை இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. அப்போ வரிசை வைக்கிற பொழுது தகுதி கண்டு வரிசை வைக்க வேண்டும்.
அது ரொம்ப முக்கியம். அறத்துப்பாலை ஏன் முன் வைத்தார்கள், பொருட்பாலை ஏன் பின் அடுத்தது வைத்தார்கள், காமத்துப்பாலை ஏன் அதற்கு பிறகு வைத்தார்கள் என்றால், வரிசை முறை ஒன்று உண்டு. எனக்கு பிடிக்கிறது என்பதற்காக காமத்துப்பாலை முன் வைக்கிறது என்றதெல்லாம் ஒரு புலமை சார்ந்த விஷயமாக இருக்காது. அறத்துப்பாலில் என்ன பயன் முன்வைத்தார்கள் என்றால், அறம் இம்மை பயனையும் மறுமை பயனையும் வீட்டையும் நல்கும். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறத்தை பேணினால் இம்மையிலே பயன் கிடைக்கும். இந்த உலகத்து வாழ்க்கையிலே நாம் நல்ல வெற்றிகளை பெறலாம். அதுபோல அடுத்த பிறவியிலேயும் இந்த அறத்தினுடைய பயன்பாடு வரும். அது அங்கங்கே திருவள்ளுவர் விரிவாக விளங்கப்படுத்துகிறார், நான் அங்கங்கே சொல்லுகிறேன். அப்போ இம்மை பயன் என்ற ஒன்று உண்டு, மறுமை பயன் என்ற உண்டு ஒன்று உண்டு. மறுமை பயனிலே பதங்கள் முதலியவை கிடைக்கும். அதற்கு அப்பாலே வீடு என்கின்ற ஒரு பயன் உண்டு. அது நேற்று சொன்னேனே, சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின், எப்பொழுதுமே இன்பமாக இருக்கக்கூடிய அழியாத நிலத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை வீடு என்று சொன்னேனே, அந்த வீடு என்ற ஒரு பயன் உண்டு. இந்த மூன்று பயனையும் அறம் நல்கும். இம்மை பயன், மறுமை பயன், வீடு, இந்த மூன்று பயனையும் அறம் நல்கும். பொருள் எண்ணத்தை நல்கும் என்றால் இம்மையையும் மறுமையையும் மட்டும் நல்கும், வீட்டை நல்காது. பொருளினாலே இம்மை பயன் கிடைக்கும், அதை தானம் முதலியவற்றால் செய்தால் மறுமை பயன் கிடைக்கும், வீடு கிடைக்காது. ஆகவே அதனாலே வருகிற பயன் ரெண்டு. காமம் இம்மை பயன் மட்டும் பயக்கும். இந்த உலகத்திலே சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். அப்போ இந்த வரிசையை பார்த்து விட்டு பரிமளர் என்ன பண்ணுகிறார், திருவள்ளுவர் வைத்ததுக்கு காரணம் சொல்லுகிறார், மூன்று பயன் தருவதை முதலிலும், இரண்டு பயன் தருவதை அடுத்ததாகவும், ஒரு பயன் தருவதை மூன்றாவதாகவும் வைத்தார். இது புரியாம நாம சொல்லலாமா காமத்துப்பாலை படிக்க சொல்லி? அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், குற்றவாளிக்கு முதலிடம், நீதிபதிக்கு கடைசி இடம். அது மட்டும் இல்லை, அறம் புரியாமல் பொருள் இன்பத்துக்குள்ளே போகக்கூடாது, போனால் அந்த சமுதாயம் அழிந்து போய்விடும். இன்றைக்கு நம் இனத்துக்கு அதுதான் சாபம். அறம் தெரியாமல் பொருளை கையிலே வைத்துக் கொண்டோமானால் அதற்கு பிறகு அந்த பொருளினாலே சமுதாயத்திலே தீமை விளையுமே தவிர நன்மை விளையாது. அதுபோலத்தான் இன்பமும், அற எல்லைக்குள்ளே ஓடினால்தான் பொருளும் இன்பமும் நிரந்தர சந்தோஷம் தரும். அற எல்லைக்குள்ளே ஓடாமல் விட்டால் பொருளாலே நஷ்டப்படுவோம், காமத்தினாலே நஷ்டப்படுவோம். இன்றைய உலகம் சாட்சி. ஆகவேதான் திருவள்ளுவர் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்துகிறார், முன்னுக்கு அறத்துப்பால், அதுக்கு பிறகு பொருட்பால், அடுத்தது காமத்துப்பால். இப்போ பாயிரவியல் என்ற இயல் அறத்துப்பாலினுடைய முகப்பிலே வருகிறது. பால் என்ற வகையிலே பார்த்தால் அது அறத்துப்பாலுக்குள்ளே தான் அடங்குகிறது. நாலு இயல் அறத்துப்பாலுக்குள்ளே வரும். அது நாங்கள் படிக்கிற பொழுது தெளிவாகவே படிக்கலாம். முதல் இயலுக்கு பாயிரவியல் என்று பெயர். அதுக்கடுத்தது இல்லறவியல், அதுக்கடுத்தது துறவரவியல், அதுக்கு பிறகு ஊழியல். இந்த நாலு இயலும் சேர்ந்து அறத்துப்பால். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக புத்திக்குள்ள அனுப்ப கஷ்டப்படாதீங்க, அது படிக்க தானாக வந்துடும். சில விஷயம் கஷ்டப்பட்டு உள்ளே அனுப்பணும், சில விஷயம் சும்மா மேலோட்டமாக படித்து கொண்டு போக அது பதிவாகிவிடும். கஷ்டப்பட்டு பதிவு செய்ய வேண்டியதை நானே சொல்லுவேன், இதை பதித்து கொள்ளுங்கள். இப்போ இந்த நாலு இயல் பாயிரவியல் முகப்பிலே வைக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த நூல் பற்றிய விவரம் சொல்லுகிற இயல் முன்னே தான் வைக்க வேண்டும். ஆகவே அறத்துப்பாலினுடைய முகப்பிலே பாயிரவியல் இருக்கிறது. அப்போ உரைப்பாயிரம் செய்கிற பரிமேலழகர் என்ன நினைக்கிறார் என்றால், இப்போ செய்ய போகிற உரைப்பாயிரம் என்பது அறத்துப்பால் முழுவதுக்குமான உரைப்பாயிரம், இந்த நாலு இயலையும் சேர்த்து சொல்லுகிற உரைப்பாயிரம். என்ன செய்வார் என்றால், அறத்துப்பால் வாசல்ல கொண்டு போய் நம்ம விடுவார் பரிமளலகர். திடீரென்று போய் ஒரு கதவு திறந்தோன்னே திகைத்து போவோம் அல்லவா, அப்படி இல்லாமல் மெல்ல மெல்ல நம்மை கைபிடித்து கூட்டிக் கொண்டு போய் இங்க வா, அறத்துப்பாலுக்குள்ளே இனி நீ நுழையலாம் என்று ஒரு லைசன்ஸ் தருவார். அந்த லைசன்ஸ் வருவதற்குத்தான் இந்த உரைப்பாயிரம் படிக்கிறோம். அந்த லைசன்ஸ் இல்லாமல் நீங்க உள்ளே போக முடியாது. போகலாம், சும்மா போகலாமே தவிர அறிவார்த்தமா போக முடியாது. அதனாலே தான் நாங்கள் அந்த உரைப்பாயிரத்தை மெனக்கெட்டு படிக்கிறோம். இந்த மூன்று வகுப்பிலும் அது முக்கியத்துவம் சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். உரைப்பாயிரத்தை தொடங்குகிறோம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும், நெறியறிந்து எய்துதற்குரிய மானுடற்கு உறுதியென உயர்ந்தோரான் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு. நான் தப்பா வச்சா நீங்க திருத்திருங்க, அதுக்குதான் உங்களை திருத்திருக்கேன். உறுதி என உயர்ந்தோரான் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு, அவை அறம்பொருள் இன்பம் வீடு. அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லான் இளமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் இலக்கண வகையால் கூற நூல்களால் கூறப்படுபவை ஏனையும் ஒன்றுமேயாம். இதெல்லாம் விளக்கம் பண்ணியாச்சு, ஆகவே நம் மேல போக இல்லை. அப்ப இலக்கண வகையால் கூறப்படுபவை மூன்று, அதை சொல்லிவிட்டார். எது? அறம்பொருள் இன்பம் வீடு சொல்ல முடியாது. இனி அந்த வரிசைப்படி இந்த மூன்று என்றால் மூன்றிலே எது முதலோ அதுதான் அடுத்தது வரிசை வரணும். இதுக்குதான் அந்த வரிசை தெரிய வேண்டும் என்ப. இலக்கியத்திலே வரிசையை வைத்து எத்தனையோ நயங்கள் சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லி உங்க நேரத்தை நான் இப்ப குடிக்க விரும்ப இல்லை, அங்கங்க வர்ற பொழுது சொல்லுகிறேன். அப்போ இப்ப வரிசைப்படி நூல்களால் சொல்லப்படுபவை ஏனை மூன்றுமே என்றால் அறம்பொருள் இன்பம். இதிலே வரிசைப்படி முன்வைக்கப்பட வேண்டியது அறம். அப்ப இனி அறத்தை பற்றி அடுத்த பந்தியிலே தொடங்குகிறார். அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம். நான் அன்றைக்கே சொன்னேன், ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே 50% அறம் வந்துவிடும். பல பேருக்கு தூக்கத்திலே தான் அறம் வருவது என்று ஒரு முறை இருக்கிறது என்று அன்றைக்கு சொன்னேன். அப்போ அந்த விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல், இன்னென்னவற்றை செய் இன்னென்னவற்றை செய்யாதே, எல்லா அறநூல்களும் இந்த இந்த பாசை தான் பேசும். செய்யாதே என்பதை செய்யாதே விட வேண்டும், செய் என்பதை செய்ய வேண்டும். அப்போ விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல், அதுலேயே வரிசை இருக்கிறது பாருங்கள். எதுக்கு முன்னிடம் கொடுத்தார் தெரியுமா? விதித்தன செய்தலுக்கு முன்னிடம் கொடுத்து விதித்து விலக்கியன ஒழித்தல அடுத்ததா வைக்கிறார். இதெல்லாம் வரிசையின்படி, இது ஒன்று தற்செயலாக வந்து விழுந்த வார்த்தைகள் அல்ல, நினைத்து போட்ட வார்த்தைகள். நினைத்து போட்ட வார்த்தை எதை முன்னுக்கு வைக்க வேணும்னு அவர்களுக்கு தெரியும். விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமா. இனி அவ்வறந்தான் ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படும். ஒரு சமுதாயம் என்ற அமைப்பு வர வேண்டுமானால் ஒவ்வொருவரும் அந்த சமுதாயத்தின் நலன் நோக்கி தத்தம் சுதந்திரத்தின் ஒரு பகுதியை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கிற பொழுதுதான் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் வரும். அப்படி விட்டு கொடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். கட்டுப்பா பல பலவிதமானவர்கள் கூடியிருக்கிற சமுதாயத்திற்கு பொதுப்பட கட்டுப்பாடு விதிக்க முடியாது. நேற்று சொன்னேன், பெண்ணின்பத்தை விலக்கு என்றால் அது யாருக்கு என்று விதி சொல்ல வேண்டும். பொதுப்பட சொன்னால் சமுதாயம் அழிந்து போய்விடும். ஆகவே சமுதாயம் பிரிக்க வேண்டும். அதனாலே சமுதாயத்தை நம் மூதாதையர்கள் ரெண்டாக பெரும் பிரிவாக பிரித்தார்கள். தனி வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று ரெண்டாக பிரித்தார்கள். அந்த தனி வாழ்க்கையிலே நான்கு உட்பிரிவுகளை வைத்தார்கள். ஒன்று கற்கும் பருவம், அதற்கு பிறகு வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், ஓயும் பருவம். இது நான்குக்கும் வடமொழியிலே நேற்று சொன்னேன், பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று நாலு பேர். தனி வாழ்க்கையிலே நாலு பகுதி. இதிலே மூன்று பகுதி கட்டாயம் எல்லாருடைய தனி வாழ்க்கையிலும் இருக்கும், ஆயுளை கடவுள் விதித்தால் கட்டாயம் மூன்று பகுதி இருக்கும். துறவரம் என்பது விதியின்படி ஒரு சில பேருக்கு வாய்க்கும், எல்லாருக்கும் வாய்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்போ இந்த நான்கு பிரிவையும் தவிர்க்க முடியாத நான்கு தனி வாழ்க்கை பிரிவுகள் என்றபடியால் தனி வாழ்க்கை பிரிவுகளாக நான்கை வைத்தார்கள். சமுதாய வாழ்க்கை என்று வருகிற பொழுது உற்பத்தியாளன், விநியோகஸ்தன், நிர்வாகி, கல்வியாளன் என்று நாலு பகுதி. இந்த நாலு பகுதியிலே இந்த வர்ண நாலு பகுதியையும், சமூக பிரிவு நாலு பகுதியையும் வர்ணம் என்றார்கள். தனி மனித வாழ்க்கை பிரிவுகளை ஆச்சிரமம் என்றார்கள். பரிமளகர் அதை நிலை என்று குறிப்பிடுவார். நிலை என்று தமிழ்ச்சொல்லாலே குறிப்பிடுவார். அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையின் நான்கு பிரிவு, சமுதாய வாழ்க்கையின் நான்கு பிரிவு. அப்போ ஒருவனுக்கான சமுதாய அறம் என்ன என்று கேட்டால், தனி மனித வாழ்க்கை நிலையிலே அவன் எங்கே இருக்கிறானோ அது ஒரு புள்ளி, சமுதாய வாழ்க்கையிலே அவன் எங்கே இருக்கிறானோ அது ஒரு புள்ளி. ரெண்டு புள்ளியையும் இணைக்க வருகிற இணைப்பு தான் ஒரு தனி மனிதனுடைய அறம். அப்படித்தான் அறம் வகுக்க முடியும். அதைத்தான் ஒழுக்கம் என்ற அந்த விடயத்திலே பரிமளகர் விளங்கப்படுத்தினார். அதற்கு பிறகு வழக்கு என்ற இரண்டாவது கூறு. அறத்துக்கு மூன்று கூறு என்று சொன்னேன், ஒழுக்கம் வழக்கு தண்டம் என்று மூன்று கூறு. இரண்டாவது கூறு வழக்கு என்ற கூறு. எப்பொழுதுமே ஒரு ஒழுங்கு என்ற ஒன்றை வைத்துவிட்டால் மீறுகிறவன் இருக்கத்தான் செய்வான். எந்த சமுதாயத்திலும் தனியே நன்மை இருக்கும் என்ற ஒரு சமுதாயம் இருக்க முடியாது. அப்படியானால் மிரட்டி இருக்க பண்ண வேண்டும். அப்படி இருக்க பண்ணுவதிலே பிரயோசனம் இல்லை. இயல்பிலே மனிதன் தவறு செய்வான், அது அவனுடைய இயல்பு, அது உயிர்க்குணம் என்று அதற்கு காரணம் பின்னாலே சொல்லுகிறார்கள். ஆகவே மனிதன் தவறு செய்வான், ஒழுக்கம் என்று வகுத்த பிறகு தவறு செய்வான். அந்த தவறு 18 வகையாக பதிவாகும் என்கிறார் பரிமேலழகர். கடன்கோடல் முதலிய 18 பதத்ததாம் என்று எழுதுவார். ஒரு சமுதாயத்திலே ஒருவன் ஒருவனிடம் கடன் வாங்குகிறான், வாங்கிவிட்டு இல்லை என்கிறான், வாங்கின கொடுத்தவன் கொடுத்தேன் என்கிறான், மற்றவன் இல்லை என்கிறான். இதுல எது உண்மை அவர்கள் ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். உண்மையை கண்டுபிடிக்காவிட்டால் சமுதாயம் சீர்கெடும், அறத்திலே ஓட்டை விழும். சின்ன ஓட்டை விழுந்து விட்டால் அதை பெருசாக்கி கொண்டே போவார். ஆகவே ஓட்டை விழக்கூடாது, அதை தடுக்க வேண்டும். தடுக்க வேண்டுமானால் இந்த ரெண்டு பேர்ல யார் உண்மை சொன்னவன் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிப்பதற்கு வழக்கு என்று ஒரு முறை வைத்தார்கள். தர்க்க சாஸ்திரம் என்பது இங்கேதான் வருகிறது. ஒருவனை தொடர்ந்து பேச வைத்தால் அவன் உண்மை சொல்லுகிறானா பொய் சொல்லுகிறானா என்று கண்டுபிடித்து விடலாம். ஆகவே நாம் பொய் பேசினால் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது, கண்டுபிடிக்க முடியாது. வாயை திறந்தோமானால் கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த போலீஸில் நாங்கள் அகப்பட்டால் எனக்கு அந்த அனுபவம் இருந்து சொல்லுகிறேன். நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வருகிற பொழுது இராணுவம் என்னை கைது செய்தது. அது வேற விஷயம், நான் சொல்ல வந்தது இதை. விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் 3 பேர், 3 நாள் விசாரணைக்கு உட்படுத்தினார். அந்த 3 நாளும் எனக்கு சலித்தே சலித்து விட்டது. நீ எங்கே பிறந்தாய், உன்னுடைய பிறந்த திகதி என்ன, பிறந்த ஆண்டு என்ன, அம்மா அப்பா பெயர் என்ன, உன்னுடைய பேர் என்ன, எங்கே படித்தாய், இத்தனையாம் ஆண்டு எங்கே இருந்தாய், இதே கேள்வி திரும்ப திரும்ப. ஒருத்தன் வந்து கேட்டுட்டு போறான், போன பிறகு ஒரு 3 மணி தாத்தால ஒன்னொருத்தன் வந்து இதே கேள்வி. நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் இவன் கேட்டது அவனுக்கு தெரியாது போல இருக்கு, திருப்பி கேட்கிறான்னு சொன்னேன். 3வது ஆளும் வந்து அதே கேட்கிறான். 4வது ஆளும் எனக்கு ரொம்ப சலிப்பா போய்விட்டது. நான் அவனோட கோவப்பட்டு ஒரே செய்தியை தானே திருப்பி திருப்பி கேட்கிறாய். அவன் சிரித்தான். எனக்கு அப்புறம்தான் புரிந்தது, பொய் சொன்னால் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது மாறி சொல்லிவிடுவோம், அப்ப இவன் பொய் சொல்றானா இல்லையா என்று கண்டுபிடித்து விடலாம். அது நான் என்னுடைய அனுபவத்திலேயே உண்டு. இந்த ரிசல்ட்ஸ் வரும், பரீட்சை எழுதி ரிசல்ட்ஸ் வரும், உள்ள ரிசல்ட்ஸை சொல்ல வெக்கம் வந்துவிடும். ஏன்னா ரிசல்ட் அந்த லெவலில் இருக்கும். சும்மா ஒருத்தருக்கு ஒரு பொய் ரிசல்ட் சொல்லிடுவோம், எனக்கு 2A 2B அப்படி சும்மா சொல்லிட்டு போயிடுவோம். உண்மையை சொல்லிட்டோமோ பிரச்சனை இல்லை, 5 வருஷத்தால் அவன் கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவோம். இப்போ பொய்யா ஒரு ரிசல்ட் சொல்கிறேன்னு வைங்க, நான் எங்கள் ஊர் அமைப்பில் சொல்கிறேன், ஏ இன்ன படத்துக்கு ஏ இன்ன படத்துக்கு வி சும்மா சொல்கிறேன்னு சொன்னால் என்னாகும் என்று கேட்டால், அடுத்த வருஷம் அவன் மறக்காமல் வச்சிருந்து கேட்பான், என்ன ரிசல்ட்ஸ் போன முறை உங்களுக்கு என்றால் நான் மாறி சொல்லுவேன். அவன் கண்டுபிடித்துருவான், இவர் போன முறை சொன்னது பொய் என்று. உண்மை சொன்னால் எப்பொழுதும் உண்மைதான் சொல்லுவோம், பொய் சொன்னால் ரொம்ப பொய். நான் எப்போவும் அதுதான் சொல்கிறது, பாருங்கள், உண்மை சொல்கிறது சுலபம், பொய் சொல்கிறதுதான் கஷ்டம். பொய் சொன்னா அதை மனதில் பதிவு வச்சுக்கொண்டே இருக்க வேணும், அடுத்த முறையும் அவனை சந்திக்கிற பொழுது அதே பொய் சொல்ல வேணும். ஏன்னா நாங்கள் 5 பேருக்கு 5 விதமாக ரிசல்ட் சொல்லியிருப்போம். இவனுக்கு என்ன சொன்னேன்ன்றது ஞாபகத்தில் இல்லாவிட்டே அகப்பட்டு போய்விடுவோம். ஆகவே அந்த ஒரு செய்தியை ரொம்ப ஞாபகம் வைத்திருக்க இவனும் பொலை செய்தவன் ஞாபகம் வைத்திருக்க மாட்டான். ஆகவே தர்க்கத்தினாலே அவனிடம் வாதிட்டு வாதிட்டு அவனிடமிருந்து உண்மையை அறியலாம். இதற்கு பெயர் தான் வழக்கு என்று பெயர். இதுவும் அறத்தினுடைய ஒரு கூறு. வழக்கு எப்படி அறத்தினுடைய கூறாகும், அது உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அல்லவா என்றால், அது இல்லாவிட்டால் அறம் உடைந்து போய்விடும். ஒருத்தன் உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வழி இல்லாவிட்டால் அறம் உடைந்து போய்விடும். ஆகவே அறத்தை உடையாமல் காக்கிற வழக்கையும் அறத்தினுடைய ஒரு கூறாக ஆக்கினார். அப்போ இதுதான் வழக்கு, ஒழுக்கம் வழக்கு என்று ரெண்டு, அதாவது 2 நிலையிலையும். இப்போ தண்டம் என்றால் என்ன என்று 3வது கூறு பற்றி நேற்று சொல்வதாக நான் நிறுத்தி இருந்தேன். தண்டம் என்றால் என்ன, முதல் பரிமேலழகர் சொல்றதை படிப்போம்.
தண்டமாவது அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்துதற் பொருட்டு ஒப்பநாடி அதற்கு தக ஒருத்தல்.
தமிழர்கள் பெருமைப்படுகிற விஷயங்கள்ல இது ஒன்று. தண்டம் என்ற சொல்லுக்கு தண்டனை என்று அர்த்தம். தண்டம் என்றால் தண்டனை. இந்த தண்டனையும் அறத்தினுடைய ஒரு கூறு. ஏனென்றால் தண்டனை கொடுக்காவிட்டால் பிழை செய்யலாம் என்ற துணிவு வரும். பிழை செய்யலாம் என்ற துணிவு வந்துவிட்டால் பிழை செய்வோம், அறம் சிதைந்து போய்விடும். ஆகவே தண்டனை மூலம் அறத்தை நிலைநிறுத்துவது. இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது பாருங்கள். தண்டம் என்பதே அறத்துக்கு முரண்தான். ஒரு போலீஸ்காரன் நம்ம பிடிச்ச அடிக்கிறான், இது அறமாறம் இல்லையா? ரொம்ப கஷ்டம் பாருங்க பதில் சொல்றது. ஏ, அவன் அடிக்கிறதுனுடைய நோக்கம் என்னிடமிருந்து உண்மையை வரப்பண்ணுவதற்காக அடிக்கிறான், ஆகவே அந்த இடத்திலே அது அறம். அப்ப தண்டம் என்பதனுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். தண்டனை கொடுக்கிறனுடைய நோக்கம் அறத்தை நிலைநிறுத்துவதுதான் தண்டனை கொடுக்கிறனுடைய நோக்கம். அப்ப தண்டத்துக்கு பரிமாளரகர் இதுக்கு மேல ஒரு சொல்லு போட இடமில்லை என்ற அளவுக்கு வரையறை செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை. இந்த தமிழை கொஞ்சம் படியுங்க. இங்கிலீஷ என்னென்னமோ இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிறோம், அந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ், நம்ம தமிழ் இந்த சொல்ல எங்களை இப்ப இதுல வழியினாரை இல்லை, வழியினாரை அளவடை போட்டு சொல்லுவார். அதெல்லாம் இப்ப ஒரு தரம் படிக்கிற பொழுதே சும்மா அதை விட்டுட்டு படிச்சுடுறான். அளவடை என்றால் என்ன என்றால், ஓசை நீள்வது, தன்னுடைய அளவை விட கொஞ்சம் கூட ஓசை நீள்வது. சில நேரத்திலே அது தேவை. மொழியிலே ஒரு எழுத்துக்கு இவ்வளவுதான் ஓசை என்று வரையறை பண்ணி இருக்கிறார். விஞ்ஞானத்தின் மொழியாகிய ஆங்கிலம் விஞ்ஞானபூர்வமான மொழி இல்லை, ஆனால் தமிழ் விஞ்ஞானபூர்வமான ஒரு மொழி. அது நம் முதல் குரல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறேன். இந்த அளவடை என்றால் என்ன, என்ன செய்வார்கள் என்றால், ஒரு எழுத்துக்கு, ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை. அது என்ன உயிர், அது என்ன குற்றெழுத்து, தெரிய வேணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நாம தமிழ் எழுத்துக்களை, அது பின்னால் இருக்கிறது 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள் என்று பிரித்திருக்கிறோம். அது நான் அடுத்து முதல் குரலில் தெளிவாக பிரித்து சொல்லுகிறேன். இப்போ ஆனா இதுக்கு என்ன ஓசை, என்ன சவுண்டில் இதை சொல்லலாம் என்று கேட்டால், ஆ என்ற சவுண்டுக்கு ஒரு மாத்திரை. இப்படி இப்படி சுண்ட வருகிற நேரம், இலக்கணக்காரர் ரெண்டு ஒன்று சுண்ட வருகிற, ரெண்டு விரலை அழுத்தி தட்ட வருகிற நேரம், அல்லது கண்ணை சிமிட்ட வருகிற நேரம், இதுக்கு ஒரு மாத்திரை என்று பெயர். இதெல்லாம் நான் சொல்றதை பகிர்ந்துட்டு இவர் ஏதோ இலக்கணம் ரொம்ப படிச்சிருந்து நினைச்சிடாதீங்க, உங்களை ஏமாத்தா படிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு மாத்திரை. இந்த ஆனாவினுடைய ஓசையே கொஞ்சம் நீங்க நீட்ட வேணும் என்றால், ஆ ஆ இ உ, இந்த ஓசையை நீட்ட வேண்டுமானால் அதற்கு ரெண்டு மாத்திரை. ஒரு குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெட்டெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை, அப்படி வரும். அப்போ இந்த மாத்திரை கணக்கு நமக்கு தெரிய வேண்டும். அளவடையில என்ன பண்ணுவார்கள் என்றால், ஒரு நெட்டெழுத்து போட்டுட்ட, இன்னும் உனக்கு ஓசை திருப்தி இல்லையா, இன்னொரு எழுத்த பக்கத்துல போட்டு, இன்னொரு எழுத்த பக்கத்துல போட்டு அந்த சவுண்டை நீட்டு. ஏன் சவுண்டை நீட்ட வேணும் என்று கேள்வி வரும். அளவடையில சவுண்டை ஏன் நீட்ட வேணும், இது போதாதா என்று கேட்டால், போது. சில நேரத்திலே ஓசை நீட்டினால்தான் உணர்வு வரும், உணர்வு வரும். இப்ப பாருங்க, ஒருத்தன் கீரை விற்கிறான், கீரை விற்கிறான், கீ என்ன ரை என்ன கீரை, கீரை விற்கிற பொழுது கீரை 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 என்றா வியாபாரம் நடக்காது. கீரை கீரை என்றா தான் அங்க இருக்கிறவங்க கேட்டு அந்த அம்மா ஓடி வரும், கூடைய தூக்கி கொண்டு வரும். அப்போ ஓசை நீட்டியே ஆக வேண்டும். அது மாதிரி ஒரு ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப கவலை வந்து விட்டது, ஐயோ 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 என்றா அழுக வராது, ஐயோ என்றா தான் அழுக வரும். அப்போ அந்த ஓசை நீட்ட வேண்டி இருக்கிறது. இதை அறிந்து எந்த அளவுக்கு அளவடையிலே ஓசை நீட்டலாம் என்று இலக்கணத்தில் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இப்படி ஒரு மொழி இருக்குமா? நீ எவ்வளவு தூரம் நீட்டலாம், 8 மாத்திரை வரைக்கும் ஒரு எழுத்துக்கு நீங்க ஓசை நீட்டலாம்ங்கிறது சட்டம். அது எங்க என்றா சங்கீதத்தில். சங்கீதம் பாடுறவன் ஒரு எழுத்து வச்சு இழுப்பான், அது அவனுக்கு அது இழுத்தா தான் இசை நிற்கும், அதனால இழுக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி. இப்படி அளவடை பண்ணி இருக்கிறார்கள். இப்ப இவர் படித்ததுங்கிறது, அதை பத்தி இன்னும் விரிவா பின்னாலே சொல்லுகிறேன். இவர் படித்தது அந்த அளவடை போடுறார், அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்தற் பொருட்டு. எப்போ சமுதாயத்துல அறத்துல ஓட்ட வரும் என்று கேட்டால், ஒன்று அவனுக்கு வகுத்த ஒழுக்கத்திலே அவன் தவறுவான். ஒரு பிரம்மச்சாரி ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடிடுவான், ஒழுக்க நிலையிலே தவறிவிட்டான். ஒரு சாமியார் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு ஓடிடுவார். இப்ப அதுதான் அடிக்கடி நடக்குது. நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, நான் சாமியார் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வகுத்த ஒழுக்கத்திலே இருந்து தவறுகிறார், அப்ப அது குற்றம். இதுவே ஒரு இல்லறத்தான் மனைவியை கூட்டிட்டு ஓடினா குற்றம் இல்லை. அப்போ ஒழுக்க நெறியிலே தவறக்கூடாது. ஒழுக்க நெறி ரெண்டு, தனி வாழ்க்கையிலையும் வரும், சமுதாய வாழ்க்கையிலையும் வரும். ஒரு பிராமணன் கல்விக்கு உரியவன், அவன் கொலை செய்து கொண்டிருந்தால் அது குற்றம். நான் நேற்று சொன்னேன், அவன் மீன் வாங்கினா குற்றம், சூத்திரன் மீன் வாங்கினா குற்றம் இல்லை. அப்போ அவரவருக்கு வகுத்த ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, தனி வாழ்விலும் பொது வாழ்விலும். அந்த ஒழுக்க நெறியை தவறுகிற பொழுது பிழை வரும், இது ஒன்று.